வாழ்க்கை என்பது பொருள்களின் அடிப்படையை கொண்டு விளங்குகிறது என்பதை நாம் நம்முடைய சோதனைகளின் மூலமாகவும் அனுபவங்களின் மூலமாகவும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று. பணம் பற்றாக்குறை வரும்பொழுது ஒரு சோதனையாக அறிகின்றோம், பணம் தேவை, பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று. சுகவீனங்களில் ஆகும் பொழுது நாம் அறிகிறோம், மருந்து மாத்திரைகள் தேவை, அவை இல்லை என்றால் மறைத்துடுவோம் என்று. வீடு வாசல்கள் தேவை, உணவுப் பொருள்கள் தேவை, உடை தேவை, தொழில் தேவை, உழைப்பு தேவை, இவை வாழ்க்கை என்று நாம் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இவை அனைத்தையும் ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆதாயங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவற்றை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் எப்படி நம்முடைய மனம் கவலைப்படுகின்றது, அல்லது இது என்னடா வாழ்க்கை என்று இயந்திரத்தனமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் வெறுக்கவும் ஆரம்பிக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் மாற்றங்களும் இல்லை, புதுமையும் இல்லை, மேன்மையானதும் இல்லை, ஒரே தரமான வாழ்க்கையை நான் விரும்பவில்லை, மனம் விரக்தி அடைகின்றது, போர் அடிக்கிறது இந்த வாழ்க்கை. அனைத்து சுகங்களும் நன்மைகளும் கொடுக்கப்பட்ட பின்னரும் நமக்கு பொழுதுபோக்குகள் அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த பொழுதுபோக்குகளில் கதைகள் தேவைப்படுகின்றன, வித்தியாசமான கதைகள் தேவைப்படுகின்றன. அவற்றை பொய்யாக கற்பனை செய்து அந்த பொய் கற்பனையில் நாம் வாழ்கின்றோம், ஒரு மாற்றத்தை தேடி. மாற்றம் தேவை என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த பொழுதுபோக்குகள் நமக்கு அவசியமாகின்றன. மற்றபடி என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக போய்க் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு ருசி இல்லாமல், இந்த வாழ்க்கை பிடிக்காமல், இதைவிட மேலானது வேண்டும் என்று கற்பனைகளிலாகி பொழுதுபோக்குகளிலும் விளையாட்டுகளிலும் வேடிக்கைகளிலும் கேளிக்கைகளிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சுகமாக இருக்கிறது, சுகமாக அமைத்துக் கொண்டோம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நம்மை அறியாத துயரங்கள் நம்மை பின்பற்றுகின்றன. நாம் அதை அறிபவர்களாக இல்லை. எதை நாம் அலட்சியம் செய்கின்றோமோ அந்த அலட்சியம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் கேடாக நம்மை வந்து அடைய வேண்டி வேகமாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் இப்பொழுது பயப்பட வேண்டும். அது என்ன, நமக்காக நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதனை என்ன, துன்பம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டி இறைவன் நமக்கு மனதை ஏற்படுத்தினான். அந்த மனதில் உங்களுக்காக ஒரு சிறு கவலையை எப்பொழுதுமே வைத்திருக்கின்றான். அந்த கவலை என்னவென்றால், எப்பொழுது அடுத்த நாளை பற்றி யோசிக்கின்றேனோ அப்பொழுது ஒரு கவலை ஏற்படுகின்றது. நாம் நாளைய வாழ்க்கையில் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமா, அல்லது நாம் கஷ்டங்களில் ஆகிடுவோமா என்பதை அந்த ஒரு கணம் மற்றொரு நாளை நமக்கு அடுத்த நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளுக்கு பின்பாக இனி என்ன வர இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அங்கு நமக்கு ஒரு கவலை நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் கவலையில் உச்சகட்டமாக நம்மை அறியாத ஒரு பயம் இருக்கின்றது. இந்த நிலை அதிகமாகும் பொழுது நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று, அந்த பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அடுத்தது நிகழ வேண்டியது நிகழ்ந்துவிடும் என்ற அச்சத்தோடு அதிர்ச்சியை காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாளுக்காக கவலை ஏற்படும் பொழுதோ, அதற்கு உச்சகட்டமாக பயம் ஏற்படும் பொழுதோ, அதைவிட மேலாக அதிர்ச்சிகளுக்காக காத்திருக்கும் பொழுதோ ஒரே ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்றது, கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம். ஆனால் நாம் கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் என்ற அந்த ஒரு உணர்வை பொருளுக்குரியதாக மாற்றிக்கொண்டு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள என்ன தேவையோ, அந்த என்னுடைய அறிவு எந்த அளவுக்கு கெட்டுகிறதோ அந்த அளவுக்கு முயற்சிக்கின்றேன் நாளைய வாழ்க்கையினுடைய கவலையிலிருந்து இன்று என்னை பாதுகாத்துக் கொள்ள. ஒன்றை நாம் அறிய வேண்டும், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் என்னை அறியாத ஒரு கவலை என்னை பின்பற்றுகிறது. அதனை நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த கவலை உண்மைதான் என்பது தெரிகின்றது. எந்த நேரமும் எனக்கு துன்பம் ஏற்படலாம் என்று அந்த அச்சம் இருக்கின்றது. இது அரூபமானது. இதனை நீங்கள் இந்த வடிவத்தில் இந்த திசையிலிருந்து நாம் அடையப்பெறுவோம் என்பதை நிச்சயமாக கணிக்க முடியாது. அரூபமான மனதில் அரூபமான எண்ணம் சத்தியமாக உங்களை கவலைக்குள்ளாக்குகின்றது. நீங்கள் அதை விட்டும் விலகுபவர்கள் இல்லை. அந்த கவலை உணர்வு போக வேண்டும். இந்த கவலைகளுக்கு காரணம் என்ன? எப்பொழுது நான் இந்த உலக வாழ்க்கைத்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனோ அப்பொழுது நான் வெளிப்புற புலன்களை மட்டும் நம்புகின்றேன். கண்களால் பார்த்ததையும் காதுகளால் கேட்டதையும் நான் அனுபவங்களாக அனுபவித்ததையும் மற்ற மனிதர்களுடைய அனுபவங்களை கேட்டு இன்ப துன்பங்களில் நிச்சயமாக நாம் ஈடுபடுத்தப்படுவோம். அதிலிருந்து நாம் விடுதலையாவதற்கு நம்முடைய முயற்சி வேண்டும் என்று ஊர் மக்கள் சொல்வதை கேட்டும் நாம் தான் எச்சரிக்கை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பொருள்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வீடு வசதிகளில் நீங்கள் வாழ வேண்டும், இப்பொழுதே நாளைய வாழ்க்கைக்கு நீங்கள் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தை கைவிட்டுவிட்டு உடல் பொருளை மட்டும் அவர்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கை நமக்கு இப்பொழுது போதுமானதாக இருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை ஏற்படுகின்றது. அந்த கவலையானது இது நீங்கிவிடும் என்பதை அறிவிக்கிறது. எது இப்பொழுது உங்களுக்கு சமாதானமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அது உண்மை அல்ல. அது வெகு விரைவில் உங்களை விட்டும் நீங்கிவிடும். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனம் அறிவிக்கின்றது. அதனுடைய திசையை நீங்கள் அறிபவர்கள் இல்லை. இது பல காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நாம் அவற்றை பல சமயங்களில் உணர்கின்றோம், உணர்ச்சிக்குள்ளாகி கவலைப்படுகின்றோம். பல சமயங்களில் மறந்து விடுகின்றோம். கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஆகின்றோம் நம்முடைய கவலையை மறப்பதற்காக. இருந்த போதிலும் அந்த கவலை நம்மை விட்டும் நீங்குவதாக இல்லை. அது நமக்காக உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. அது நிகழும். அந்த ஒரு சூழ்நிலை எனக்காக நிகழ இருக்கின்றது. மனதை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் மனதின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டு அதனுடைய தேவைகளால் உந்தப்பட்டு பின்னர்தான் நம்முடைய காரியங்களில் நாம் ஈடுபடுகின்றோம். நம்முடைய காரியங்களா அல்லது இறைவன் உங்களுக்கு அறிவித்த அந்த எண்ணத்தின்படி நீங்கள் செயல்படப் போகின்றீர்களா? இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு உதவாது. உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு உதவும். உங்களுடைய அறிவு உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய எச்சரிக்கையாக இருந்து கொள்ளக்கூடிய அந்த சத்திய உணர்வு உங்களுக்கு பயன்படும். உங்களுடைய பெருமை உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய பணிவு உங்களுக்கு பயன்படும். உங்களுடைய பொய் கூற்றுகள் உங்களுக்கு பயன்படாது. உண்மையும் சத்தியத்தையும் கொண்டு வாழும்பொழுது நீண்ட நெடுங்காலம் மிக நற்பெயர்களை கொண்டு வாழ முடியும். மனிதர்களையே நன்மதிப்பை பெற்று வாழ முடியும். இது உண்மை. ஆனால் நாம் மனதில் இருக்கக்கூடிய இந்த உண்மையையெல்லாம் மறுத்து நயவஞ்சகத்தோடும் கள்ளங்கவலத்தோடும் சூதுவாதிகளோடும் மட்டும்தான் வாழ முடியும் என்று கற்பிக்கப்பட்டதை, மனிதர்கள் என்று அந்த உருவங்கள் கற்பித்ததை, அவர்களுடைய வாய்களிலிருந்து வந்த கெட்ட வார்த்தைகளை நம்பி இந்த வாழ்க்கை தான் நமக்கு. இதை விட்டுவிட்டால் வெகுளி என்று கூறுவார்கள். இதை விட்டுவிட்டால் வாழ தெரியாதவன் என்று கூறுவார்கள். பலரும் படிப்பார்கள், ஊர்வலத்தோடு நீ ஒட்டி வாழ்ந்து பழகிக்கொள் என்று சொல்வார்கள். ஆக கள்ளங்கபடங்களோடு நியாயத்தை மறைத்து நயவஞ்சகமாக சத்தியத்திற்கு புறம்பாக நாம் மனிதர்களை நம்ப வைத்து நயவஞ்சகமாக வாழ்வதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு என்று நம்மை நம்ப வைத்த அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றோம். இப்பொழுது மனிதர்களோடு நாம் வாழ வேண்டும், மனித சமுதாயத்தில் தான் வாழ வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. மனித சமுதாயம் என்பது மனித குணங்களை கொண்ட சமுதாயம், மிருக குணங்களை கொண்ட சமுதாயம் அல்ல. ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிடக்கூடிய சமுதாயம் அல்ல. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நேசத்துடனும் ஒருவருக்கொருவர் சுகம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இலக்க குணத்தோடும் விட்டுக் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளத்தோடும் வாழக்கூடியவர்கள் மனிதர்கள். அந்த மனித மனப்பான்மை நமக்கு இருக்கும் பொழுது அது இறை குணங்களாக கருதப்படுகின்றன. அந்த இறை குணங்களோடு வாழ்வது உங்களுக்கான வாழ்க்கையாக இறைவன் ஒரு பெரிய அருளாக அமைத்திருக்கின்றான். பொருள்களிலிருந்து நாம் விடுபட்டு அருளின் பக்கம் நாம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அருள் உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களாக வாழக்கூடிய அந்த அனுபவத்தில் உங்களை அமைக்கும். உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு வரும். உங்களுடைய நன்மைகளுக்கான சூழ்நிலைகள் மேலோங்கும். உங்களுடைய தீமைகள் அந்த சூழ்நிலைகளில் வாழாது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் அந்த சூழ்நிலைகளில் அது நீக்கப்பட்டு நன்மையான சுகமான உணர்வோடு கூடிய வாழ்க்கையை உங்களுக்காக அது அருள் செய்யும். இந்த அருள் மிகுந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு நம்முடைய மனதை மட்டும் கவனிக்கின்றோம். மனம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாயம், என்னுடைய செயல்களுக்கு முன்னோடி. அந்த மனதில் எந்த விதமான கலக்கம் ஏற்பட்டாலும் சரி, நான் மனதுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதும். அந்த மனதில் எனக்கே விரோதமாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதையும் உணர வேண்டும். அதன் காரணமாக எச்சரிக்கை செய்யப்படுவது கவலை. அந்த எச்சரிக்கை நமக்கு கவலையாக மாறுகின்றது. அது நம்முடைய வேதனையின் ஆரம்பம். அது உடல் வேதனையாகவும், சமுதாயத்தில் எனக்கு பிரச்சனைகளாகவும், குடும்பங்களில் எனக்கு சச்சரவுகளாகவும், இன்னும் மனித சமுதாயத்தில் நான் வாழ்வதற்கு வழியே இல்லாத அளவுக்கு பெரும் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய அந்த சூழ்நிலையையும் அமைச்சிடுமோ என்ற பயம் இருக்க வேண்டும். கவலை என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது நீக்கப்பட வேண்டும். உண்மையைக் கொண்டும் சத்தியத்தைக் கொண்டும் நீக்கப்பட வேண்டும். உண்மையைக் கொண்டும் சத்தியத்தைக் கொண்டும் நீக்கப்பட வேண்டும் என்பது என்னவென்றால், நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது என்பது உண்மை. இன்றைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்பதும் உண்மை. இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது என்னுடைய முயற்சியை கொண்டுதான் என்பது உண்மையானால், அந்த கவலை உங்களோடு இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியை கொண்டு அந்த கவலையை நீக்கிக்கொண்டு சுகமாக வாழுங்கள். அந்த கவலையை நீக்குங்கள். பயம் ஏற்பட்டுவிடும் பயத்தை நீக்குங்கள். இப்பொழுது வாழுங்கள். நான் வாழ்கின்றேன் என்னுடைய நிகழ்காலத்தில் என்பது உண்மையானால், அப்படியல்ல நான் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதை இந்த சிறிய உதாரணத்தை கொண்டு நாம் அறிவோமானால், அப்படியானால் யார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது? எனக்கு ஏன் இந்த நிலை? எதற்காக இந்த கவலை என்னை விட்டும் போகவில்லை? இந்த அச்ச உணர்வு எதற்காக போகவில்லை? எப்படி அதை நீக்கிக் கொள்வது தெரியவில்லை. நிகழ்காலத்தில் நீங்கள் வாழவில்லை. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் மனம்தான் காரணம். சாப்பிடுவதற்கும் பசி என்ற உணர்வு, சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு, பிறகுதான் நான் கைகளில் எடுத்து வாய்களில் போட்டு மென்று அதனை உணவாக உட்கொள்கின்றேன். இந்த உணவானது என்றென்றும் எனக்கு நன்மையாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் அதை கேட்பதில்லை. பயபக்தியோடு அந்த உணவை நாம் உட்கொள்வதில்லை. மன நிறைவாக ஒவ்வொரு உணவையும் நான் உட்கொள்ள வேண்டும். கவலையோடும் அல்லது பெரும் மகிழ்ச்சியோடும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்ட நிலையில் நான் அந்த உணவை உட்கொண்டு கொண்டிருக்கின்றேன். இன்று உள்ளம் எனக்காக எச்சரித்துக் கொண்டிருப்பதை நான் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த எச்சரிக்கையும் எனக்கு தேவையில்லை. நான் சுகமாக இருக்கின்றேன். எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். நான் எப்பொழுதும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போக்கு மாற வேண்டும். இன்று நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு எண்ணமும் உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடியது. அதன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது அறிவிப்பதை நான் ஏற்று வாழ வேண்டும். கவலையான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது என்று அந்த மனம் எனக்கு ஒரு அருளாக அறிவிக்கிறது. வருவதற்கு முன்பாகவே எச்சரிக்கை, அது ஒரு அருள். யார் கவனத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் கவனிக்கட்டும் இது எங்கிருந்து வந்தது என்பதை. பொருள் வடிவமாக யாருடைய வாயிலிருந்தும் மொழி வடிவமாக எனக்கு காதுகளுக்குள் சென்று அந்த சூழ்நிலை அறிவிக்கவில்லை. உள்ளத்திலிருந்து உருவாகின்றது, நம்முடைய நெஞ்சங்களிலிருந்து உருவாகின்றது ஒரு எண்ணம், கவலை. எல்லோரிடமும் அந்த கவலை இருக்கிறது. ஆனால் அதை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற காலங்களில் நிகழ்ந்தது எனக்கு இப்பொழுது நிகழலாம் என்ற கவலை இருக்கின்றது. எனக்கு அறிமுகமில்லாத ஒரு விஷயம் எனக்கு கவலையான சூழ்நிலையாக உருவாகலாம் என்ற அந்த ஒரு எச்சரிக்கை எங்கிருந்து வருகிறது? என்னுடைய மூச்சுக்காற்றோடு கடந்து அந்த உணர்வு எனக்கு அறிவிக்கப்படுகின்றது. என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய மூச்சுக்காற்றிலிருந்து வெளிப்படையான சூழ்நிலைகள் என்னை சுற்றிலும் இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு காற்றை நான் எனக்காக சுவாசிக்கின்றேன். அந்த காற்று எனக்கு உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சில் எனக்கு சுகமான செய்திகள் இருந்தால், எனக்கு துன்பமான செய்திகள் இருந்தால் அந்த மூச்சு கவலைக்குள்ளான மூச்சு. அந்த உயிர் மூச்சில் எனக்கு சுகம் இல்லை. அந்த மூச்சில் எனக்கு உயிரோட்டமும் இல்லை. இப்படிப்பட்ட இந்த உயிர் மூச்சை நான் கவனிக்க வேண்டும். அதில் செய்திகள் இருக்கின்றன. வெளிப்படையாக அந்த செய்தி காற்றின் மூலமாக காதில் விடுகின்றது. இறைவன் அறிவிக்கக்கூடிய செய்தியானது உணர்வாக சுவாசங்களில் இறங்குகின்றது. நெஞ்சம் அதை கிரகித்து உங்களுடைய மனது கல்விக்கின்றது. இந்த மூச்சில் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது இந்த செய்திதான், உங்களுடைய மனதிற்கு தெரிவிக்கப்பட்டதாக ஆயிற்று. இப்பொழுது இன்னொரு செய்தியும் இருக்கின்றது, உங்களுடைய மனம் கவலை கொள்ள வேண்டாம் என்ற அந்த ஒரு செய்தியும் தாங்கியிருக்கின்றது. இரண்டும் ஒரு சேர உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. எச்சரிக்கையும் நற்செய்தியும் சேர்ந்து வருகிறது. எப்பொழுது நான் கவலைக்குள்ளாகின்றேனோ அதே நிமிடம் எனக்கு இந்த கவலை வேண்டாம் என்ற அந்த உணர்வும் இருக்கிறது. எப்பொழுது பயம் என்ற ஒன்று வருகிறதோ இது நீங்கிட வேண்டுமே என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. ஆனால் நமக்கு எந்த திசையிலிருந்து அந்த கவலை அந்த பயம் என்னை தீண்டும் போர் அடிப்படையில் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு எண்ணம் இருக்கிறது, வீட்டை பூட்டிட்டு போகிறோம், வீடு பாதுகாப்பு இல்லாதங்களுக்கு தெரியும். அப்போ போட்டு நீங்கள் அது கிடையாது என்ன, என் மனசு அமெரிக்காக போட்டுனேன், அது உண்மையான பாதுகாப்பாக இல்லை. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது, உங்களுடைய வீடு பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் வெகுதூரம் சென்று விட்டீர்கள், போட்டு போட்டமான டவுட்டும் வந்துருச்சு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க. அல்லது வீட்டில் உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, நீங்கள் வெளியே சென்று விட்டீர்கள், நீங்கள் வெளியே செல்லும்பொழுது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், நீங்கள் வெளியே சென்று திரும்பியே ஆக வேண்டும், போயாகிவிட்டது. இனி உங்களுடைய கவலையும் பயத்தையும் நீக்கிக் கொள்ளுங்கள், எப்படி முடியும். அல்லது நீங்கள் போகாமல் இருக்க வேண்டும், போய்த்தான் தீரவும் வேண்டும், இப்படி உங்களுடைய நிலைப்பாடு என்ன. உதாரணங்களுக்காக கூறிவிட்டேன், கவலையும் பயமும் ஏற்படுகிற அதே நேரம் கடவுளே என்னை காப்பாற்றுக்கொள் என்று திரும்புவீர்கள், வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்மையை கொடு என்று திரும்புவீர்கள். பரிதவித்த நிலையில் நாம் அறிய வேண்டியது, நம்முடைய உள்ளத்தில் இரண்டு விஷயங்கள் எப்பொழுதுமே உயிர் மூச்சாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அது சாதாரண ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு என்று இந்த விஞ்ஞானிகள் சொல்வதைப் போன்று அஞ்ஞான கருத்தல், அறிவற்ற மக்களுடைய கருத்தல். இவர்கள் பொருளடிப்படையில் மட்டுமே பார்ப்பவர்கள். அதற்கு பின்னால் ஒன்று இருக்கின்றது, மனம் என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் மூளையை இயக்கியது என்பது தெரியாது. இருதயத்தை அதுதான் இயக்கியது என்பது தெரியாது. அந்த மனம் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும். எந்த கேடும் நிகழாது என்ற அந்த சாந்தம், ஏனென்றால் நன்மையும் தீமையும் ஒரு சேர நம்முடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. நன்மையும் தீமையும், எச்சரிக்கையும் நற்செய்தியும், அருளும் அறிவிக்கப்படுகின்றது இறைவனுடைய புலத்திலிருந்து. உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உயிர் மூச்சாக உங்களுக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு மூச்சும் உயிர் மூச்சு என்றால் அந்த உயிர் மூச்சில் நன்மையும் இருக்கின்றது, எச்சரிக்கையும் இருக்கின்றது. அந்த எச்சரிக்கை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த எச்சரிக்கையை நம்முடைய உள்ளத்தில் இருந்து எந்த அமைப்பில் அந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றதோ அந்த அமைப்பு என்னவென்றால், உங்களுடைய அமைப்பு கெட்டுவிட்டது, உள்ளத்தின் அமைப்பு கெட்டுவிட்டது, நெஞ்சத்தின் அமைப்பு கெட்டுவிட்டது, மனம் கெட்டுவிட்டது. நன்மையை நீங்கள் இழந்துவிட்டீர்கள், நற்குணங்களிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள். எனக்கும் ஒருவருக்கும் இடையே சச்சல் இருக்கின்றது, சண்டை இருக்கின்றது. நான் அமைதியோடு அதனை எதிர்நோக்க வேண்டுமா, கோப உணர்ச்சிகளோடு அதனை நான் எதிர்நோக்க வேண்டுமா, அமைதியை கொண்டு. ஆனால் கோபப்பட்டு பேசுகின்றோம், இது அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டுகிறது. எனக்கு எதிராக எதிரிகள் உருவாகின்றார்கள். பெருமையின் காரணமாகத்தான் நமக்கு அந்த உணர்ச்சிகள் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தோடு பேசக்கூடியதும், மனிதர்களை விரோதமாக பார்க்கக்கூடியதும் பெருமையின் காரணமாக. யாருக்கு அந்த பெருமை கூடாது என்று நம்புவார்கள் என்றால், அந்த பெருமையின் காரணமாக எனக்கு விரோதம் அதிகமாகும், அந்த விரோதம் எனக்கு எந்த காலத்திலும் நன்மையை பெற்று தராது, சுமூகமாக வாழும் வாழ்க்கையை காட்டிலும் விரோதித்துக் கொண்டு பகைவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை எந்த காலத்திலும் நிம்மதியோ அமைதியோ தராது. அந்த நிம்மதியும் அமைதியும் இல்லாத வாழ்க்கை சாந்தத்துக்கும் சமாதானத்துக்கும் விரோதமான வாழ்க்கையாகும். உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் வேண்டும், பகைமையும் வெறுப்பும் வேண்டாம், சண்டை சச்சரவுகள் வேண்டாம், சாந்தமும் சமாதானமும் வேண்டும். ஒரே சமயத்தில் இரண்டு விஷயங்கள், ஒன்றுக்கு மற்றது விரோதமாக, விரோதத்தை நீக்கிக் கொள்ளுங்கள், சுகத்தை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அருள் புரிய போதுமானவன். நன்மைக்கு நன்மைதான் கோழி, தீமைக்கு தீமைதான் கோழி, உங்களுக்கு இரண்டும் கொடுக்கப்பட்டுவிட்டது. பெருமையை நீக்கிக் கொண்டால் தவிர, மற்றவர்களை கீழாக பார்க்கும் தன்மையை நாம் நீக்கிக் கொண்டால் தவிர, இன்று எனக்கு கொஞ்சம் வசதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நான் மற்றவர்களிடம் உயர்ந்தவனாக இருக்கின்றேன் என்ற அந்த நினைவு இல்லாமல், அதற்கு பின்னால் ஒரு கவலையை இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் என்று பயபக்தியோடு பணிந்துரிகின்றார்களோ அவர்களுக்கு என்றென்றுமே நீடிக்கக்கூடிய நல்வாழ்க்கையின் பகுதி இருக்கிறது. சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு அசத்தியத்தின் பக்கம் நாம் செல்லக்கூடிய அந்த பாதையை விட்டும் பெரும்பான்மையான மக்கள் போக்குள்ள அந்த பாதையை விட்டும் நாம் விலகிப்படுகின்றோம். நம்முடைய பாவங்கள் என்னவென்றால் குணக்கேடுகள், அவ்வளவுதான். அந்த குணக்கேடுகளுடைய மிக மோசமான குணம் பெருமை, நான் என்ற அந்த குணம், எனக்கு என்ற அந்த குணம், நாம் நமக்கு என்ற அந்த குணம் மாற வேண்டும். அவ்வளவு பேரையும் இறைவன் படைத்தான், அவ்வளவு பேருக்கும் சுகமான உணர்வுகளை அமைத்தான், அவ்வளவு பேருக்கும் எச்சரிக்கைகள் தீமைகள் விலகிக் கொடுங்கள் என்று, அவ்வளவு பேருக்கும் அழகான செய்தி நன்மையான குணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று, அவ்வளவு பேருக்கும் ஒரே செய்தி அமைத்திருக்கும் பொழுது நான் எப்படி மற்றவர்களை குறை சொல்ல முடியும்? ஆனால் குறைகளோடு பார்க்கின்றோம். அடுத்தவர்களை நிறைவோடு பார்ப்பதற்கு என்னுடைய பெருமை, என்னுடைய பொறாமை எனக்கு இடமளிப்பதில்லை. பெருமையும் பொறாமையும் ஒரு சேர நிலைத்திருக்குமே தவிர ஒன்று மற்றதை விட்டு விலகாது. பொறாமை என்ற அந்த தீய குணம் வெளிப்படையாக அது நமக்காக காட்ட வேண்டியிருக்கும். பெருமை என்ற அந்த குணத்தையும் வெளிப்படையாக காட்ட வேண்டியிருக்கும். இரண்டையும் மறைத்து வைத்தால் ஓரளவுக்கு சிறந்தது. வெளியில் காட்டும் பொழுது வெளிப்படையான பகைமையை நாம் மனிதர்களுக்கிடையே உருவாக்கிக் கொள்கின்றோம். நமக்கு எதிராக நான் உங்கள் மீது பொறாமைப்படுகிறேன் என்று கூறினால் நிச்சயமாக நீங்கள் என்னை வெறுப்பீர்கள். ஏனென்றால் அந்த பொறாமைக்கு நமக்கு நல்லதல்ல என்பது யாருக்கும் தெரியும். நான் உங்களை விட உயர்ந்தவன் என்று சொல்லும் பொழுது அந்த பெருமைக்குரிய பேச்சும் எவருக்கும் பிடிக்காது. தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நினைப்பாடு. பெருமையும் பொறாமையும் என்னை நானே அழித்துக் கொள்ளக்கூடிய பெருமை, மற்றவர்கள் என்னை அழிக்க தூண்டக்கூடிய அந்த பொறாமை, இந்த இரண்டையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பொறாமை எண்ணம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிவிடும். உங்களுக்கு எதிராக கைகால்களை கொண்டு தன்னுடைய முயற்சிகளை கொண்டு அவர்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பெருமையின் காரணமாக, என்னுடைய பொறாமையின் காரணமாக மற்றவர்கள் வாழக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது நான் இறைவனுக்கு விரோதி. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது இந்த பொறாமை என்பது அவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள், அழகாக இருக்கின்றார்கள், நன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வசதியோடு இருக்கின்றார்கள், இது எல்லாம் நீங்கிட வேண்டும். அப்பொழுது எனக்கு மனம் அமைதியாகும். இவையெல்லாம் முதலில் நிகழக்கூடியது நமக்குத்தான். உணர்த்த வேண்டி தவறு செய்கின்றீர்கள், பாவமான எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி நமக்கு அந்த துன்பமான சூழ்நிலைகள் உருவாகின்றன. இந்த துன்பமான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நாம் அறிய வேண்டியது, நாம் மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணிய எண்ணம் இப்பொழுது எனக்கு கேடாக அமைகிறது. இது ஒரு முதல் எச்சரிக்கை. பின்னர் நான் என்னுடைய பாவங்களிலிருந்து விலகாமல் அந்த பெருமை பொறாமையை வைத்திருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதர் மீது பெரிய அளவுக்கு நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் மேலே பொறாமை ஏற்பட்டதோ அல்லது யார் முன்பாக என்னுடைய பெருமையை தலைத்தூக்கியதோ இந்த இரண்டுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாவ மன்னிப்பு என்ன? என்னுடைய பெருமையையும் என்னுடைய பொறாமை குணத்தையும் என்னை விட்டு நீக்குவாயாக. பின்னர் என்ன வேண்டும்? கெட்டது நீக்கப்பட்டு விட்டது, என்ன வேண்டும் அப்படிங்கிறத அதற்கு மாற்றாக நாம் நம்முடைய எண்ணத்தை கொண்டு விரும்பாத வரையில் அந்த பெருமையும் பொறாமையும் நீக்கப்படாது. எனக்கு இந்த நோய் வேண்டாம் என்று மட்டும் கேட்கின்றோம். என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை. சுகம் வேண்டும், அதை கேட்பதில்லை. நோய் நீங்கணும், நோய் நீங்கணும், இவ்வளவுதான். அடுத்ததாக என்ன இருக்கின்றது? சுகம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த சுகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனை நாம் மேற்கொள்வதில்லை, அதை நாம் கேட்பதும் இல்லை. ஆனால் அது சுவாசமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மூச்சிலும். எப்படி நாம் நம்முடைய நோய்களுக்கு விடுதலை தேடுகின்றோம்? நம்முடைய மனதில் என்னை விட்டும் கை மீறி விட்டது, மிதமின்றி விட்டது, இனி யாருக்கும் இதை குணப்படுத்த வழி இல்லை. இப்பொழுது உங்களுடைய நற்செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கேடுகள் நீங்க வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும். அந்த நோய்கள் நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் என்னுடைய கேடு நன்மைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அதே இடத்து செய்திருக்கின்றது, கேட்பதில்லை. செவியிருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் நம்மை விட்டும் கேடுகள் போகவில்லை? கேடுகள் போய்கொண்டிருக்கின்றது, நன்மைகள் அங்கு மாற்றமாக நீங்கள் அமைக்கவில்லை. அதற்கு பதிலாக நன்மை என்ற மாற்றத்தை நீங்கள் விரும்பவில்லை. ஆக வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்தில் மீண்டும் மீண்டும் கேடுகள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன, நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. பெருமையையும் பொறாமையையும் விட்டால் தவிர அருளாக நமக்கு கொடுக்கப்படுவதை நாம் தவறிடுவோம். மனிதர்கள் மீது பணிவும் கனிவும் வேண்டும். அவர்கள் மீது நான் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களை நான் மன்னிப்பவனாக இருக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு நான் ஒரு பாவ மன்னிப்பையும் தேடலாம். யாரொருவர் மற்றவர்களை மன்னித்து கருணை உள்ளத்தோடு அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர் தனக்கே நன்மை தேடிக்கொண்டவராக ஆகிவிடுகின்றார். முதல் நன்மை அவர்களுக்குத்தான். யார் மற்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ முதல் நன்மை அவர்களுக்குத்தான். பொறாமைப்படும்போது முதல் கேடு எனக்கு எப்படி ஏற்படுகின்றதோ அதை போன்று நன்மையை நாடும்பொழுது முதல் நன்மை எனக்காக. நன்மையின் பாலனைகள் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதன் காரணமாகவும் பயபக்தியின் காரணமாகவே என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, என் குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று பயபக்தியின் காரணமாகத்தான் ஒருவருக்கொருவர் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்காக நன்மையை நான் கேட்பதும் எனக்காக நன்மை அவர் கேட்பதும் அது அவர்களுக்கு முதலாவதாக நன்மையாக விடியும். ஒருவர் மீது பொறாமைப்படும் பொழுது அவன் அடியட்டும் என்பதுதான் முதல் அழிவு என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும். பயபக்தியுடையவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் இதுவரையில் ஏற்படுத்திக் கொண்ட நஷ்டத்தை போன்று இனியும் நஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவர்களோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்பொழுது நான் என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தருகின்றேன். காரணம் என்னுடைய கெட்ட குணங்கள் எனக்கு இருக்கின்றன, பெருமையும் பொறாமையும். இதற்கப்பறம் ஒரு கெட்ட குணம் கிடையாது. நான் சுகமாக வாழ்கின்றேன். அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி? இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சுகம் இருக்குது எல்லாத்துக்கும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையை கவனியுங்கள். நாளைய வாழ்க்கை என்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குறி என்பது சமாதானமில்லாத ஒரு சூழ்நிலை. சிறப்பாக நாளைய வாழ்க்கையில் நான் வாழ்வேன் என்று கூறக்கூடிய எவரும் இல்லை. என்ன நிகழுமோ என்ற அந்த எண்ணத்தோடு தான். நிகழக்கூடியது சம்பவங்களாக நிகழும். சுகமான சம்பவங்களாக இருக்கும் அல்லது கேடானவையாகவும் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் விரும்புகின்றோம். என்ன விரும்புகிறோம் என்றால் இந்த சூழ்நிலை ஏற்பட வேண்டாம். இன்னொன்றும் இருக்கின்றது, சுகமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று. அதை பெரும்பாலும் கேட்க மாட்டோம். இனி நாம் மாறுகின்றோம். கவலைகள் இருக்கும் பொழுது சுகமான எண்ணங்களில் வாழவை, அவ்வளவுதான். அந்த எண்ணங்கள் நன்மையான குணங்களாக மாறும். அந்த குணங்கள் நீங்கள் அறியாமலேயே எப்படி உங்களுக்கான கேள்வி வருகின்றதோ அதை போன்றே நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய குணங்கள் மாறுகின்றன. அந்த குணங்களை மாற்றுவது இறைவனுடைய அருள். உங்களுக்கான ஞானங்களை அவன் அதிகரிக்கின்றான். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது சத்தியத்தின் அடிப்படையில். ஞானங்கள் அறிவு இந்த இரண்டையும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அறிவு என்பது நான் அனுபவித்த என்னுடைய எண்ணங்கள் அறிவாக இருக்கின்றது. இதுவரையில் நான் கடந்து வந்த பாதைகள் அறிவாக இருக்கின்றது. நான் அனுபவித்தவைகள் அனுபவங்களும் அறிவாக இருக்கின்றது. கேடுகள் அனைத்தும் அறிவாக இருக்கின்றது. ஞானங்கள் என்பது இந்த கேடுகள் வேண்டாம் என்ற அந்த அடிப்படையிலிருந்து ஞானங்கள் உருவாகின்றது. கஷ்டங்கள் வேண்டாம் என்ற அடிப்படையிலிருந்து, என்னுடைய தரித்திரங்கள் எனக்கு வேண்டாம் என்ற அடிப்படையிலிருந்து, அந்த அடிப்படை உங்களுடைய நம்பிக்கையாகவும் பிரார்த்தனையாகவும் அமைகின்றது. அந்த பிரார்த்தனையில் இனி நீங்கள் வழிநிறுத்தப்படுவீர்கள். உங்களுடைய மனம் மென்மையாகும். மென்மையான அந்த மனம் மேன்மையுடையதாக மனிதர்களால் கருதப்படும். அந்த மேன்மையான அந்த எண்ணங்களில் வாழும்பொழுது இறை குணங்களில் ஒரு மனிதனாக வாழ்கின்றோம். மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் மேலான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டேன், ஞானமிக்க பாதையை எடுத்துக்கொண்டேன். அது குணத்தின் அடிப்படையில், மற்றவர்களுடைய பார்வைக்கு புலப்படாது. என்னுடைய உலகத்தின் அடிப்படையில் மற்ற மனிதர்கள் முன்பாக நான் ஒரு காட்சி பொருளாக, பெருமை கொண்டவனாக நான் வர வேண்டும். மற்ற மனிதர்கள் என்னுடைய ஆடம்பரத்தையும் என்னுடைய பகட்டையும் பார்த்து வியக்க வேண்டும், என் மீது பொறாமை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் போகின்றேன் வெளியில். இந்த பொருள்களின் அடிப்படையில் பக்கம் போகும் பொழுது அவ்வளவும் எனக்காக நான் ஏற்படுத்தி கொண்ட தீமைகளுடைய வரம்பு மீறிய செயல் என்பதையும் நாம் அறிய வேண்டும். நம்பிக்கை கொண்ட மக்கள் நன்மையின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். காரணம், நன்மை நம்முடைய கைகளில் இல்லை. அதனை நான் விருப்பமாக கொண்டிருக்க முடியும். அதனை நான் என்னுடைய தேவையாக கொள்ள முடியும். அதுவே என்னுடைய அடிப்படை தேவையாகவும் இதற்கு மேலாக எனக்கு தேவை இல்லை என்பதையும் நான் என்னுடைய உள்ளத்தில் உணர்கின்றேன். என்னுடைய நன்மையை நான் விரும்பும் போது, நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கவலைகளும் இருக்கின்றன. உணர்ந்த போது நான் அதனை வேண்டாம் என்று எண்ணுகின்றேன். உணராத நிலையில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவோ சுகவீனங்களும் என்ற கஷ்டங்களும் சூழ்நிலைகளாக எனக்கு எதிராக உருவாகி கொண்டு வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது. கவனிப்பதில்லை, அது என்னை தீண்டும் வரையில் தீண்டி அந்த நிமிடத்தில் நான் எதிர்ச்சி அடைகின்றேன். இந்த வியாதி எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்காக மருத்துவம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த மருத்துவம் என்னவென்றால், நீங்கள் நோயாளிகள், நீங்கள் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நோயாளிகள். டோட்டல் பாடி ஸ்கேனர், ஹோல் பாடி செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம், எல்லா நோயும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களுக்காக உருவாகி இருக்கின்றது. நீங்களும் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். டாக்டர்கள் நோய்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று. இன்னொன்றும் இருக்கின்றது, டாக்டர்களால் நோய்களை குணமாக்க முடியுமா என்று. நோய்களை குணமாக்க முடியாது என்று தெரிந்த பிறகும் டாக்டர் கண்டுபிடித்து விடுவார்கள். கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அடுத்தது நோயை குணமாக்கணும், வழியில்லை. இப்பொழுது அந்த நோய்கள் வர வேண்டாம் என்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. டோட்டல் பாடி செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா சுகமாகணும் இருக்குதா? அங்கே போகாமையே உங்கள் மனசில் வந்து எந்த நோயும் வர வேண்டாம், எக்காலத்திலையும் எந்த துன்பங்களும் சேர்ந்த வேண்டான்னு இருக்கா? உடலில் இருக்கிற குறைகளை பார்த்துடலாம். அந்த குறைகளுக்கு காரணம் என்ன, ஏன் ஏற்பட்டது, உங்களுடைய மனநிலை காரணமாக அல்லது மனநிலைக்கு சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய உடல் நிலை மாறியதா? ஞானங்கள் உங்களுக்கு தேவை, அறிவு கூடாது. என்னுடைய இருதயத்தில் ஒரு கேடு இருக்கின்றது, டாக்டர் கூறுவார்கள் உங்களுடைய இருதய நோய் இப்பொழுது பாதுகாக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது, உணர்ச்சி வசப்படாதீர்கள் என்று கூறுவார்கள். அதிர்ச்சியான செய்திகளை கேட்காதீர்கள் என்று கூறுவார்கள். அதிர்ச்சியை அவர்களுக்கு நீங்கள் காட்டுவிடாதீர்கள் என்று கூறுவார்கள். பெருமகிழ்ச்சியும் வேண்டாம் என்றும் கூறுவார்கள். அப்படியானால் மனநிலை காரணமாக உங்களுடைய இருதய நோய்க்கு மனநிலை நீக்கப்பட்ட நிலையில் வெறும் இருதயம் மட்டும் காரணமா? மனநிலை காரணம் என்றால் இருதயத்தை நீங்கள் பொருளாக பார்த்து அதற்கு மருந்து கொடுத்து அதனை குணப்படுத்துகின்றேன் என்று கூறும் பொழுது இது தவறான போக்கா இல்லையா? அருபமான அந்த மனதின் சக்தியை நான் சீர்படுத்த வேண்டுமா, சாந்தத்தையும் சமாதானத்தையும் அளிக்க வேண்டுமா, அல்லது உணர்ச்சிகளில் கொந்தளிக்க வேண்டுமா? இரத்த கொதிப்பு, உணர்ச்சி கொதிப்பு, மனம் கொதிக்குது, இரத்தம் கொதிக்குது, இரத்த கொதிப்பு இருக்குது. அதுக்கு பேர் உயர் இரத்த அழுத்தம். ஏன் இரத்த கொதிப்புன்னு சொன்ன என்ன தப்பு? கரெக்டான வார்த்தை, அழகான வார்த்தை. இதை ஏன் கொதிக்குதுன்னு சொல்லுவோம், இரத்தம் கொதிக்குது, மனசு வெதும்பி போயிருக்குது. அதன் காரணமாகவும் உங்களுடைய இரத்த கொதிப்பு உங்களுக்கு ஏற்படுகின்றது. மனதிலிருந்து நோய்கள் உருவாகின்றன. இருதயம்தான் எந்த நோய்க்கும் பிரதானமாக இருக்கின்றது. அந்த இருதயத்தினுடைய இயக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது கை கால்கள் கூட நடுங்கிவிடும். இதுக்கு ஒரு பேர், இருதயத்துக்கு பேர், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இதெல்லாம் நோய்கள் இல்லை, உங்களுடைய நோய்கள் இருதயத்தில் ஆகின்றன. அந்த இருதயம் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய இருதயம் அல்ல, மனம். அந்த மனதில் இருக்கக்கூடிய சுகமான எண்ணங்களை நாம் தவறவிட்டுகின்றோம். தீமையான எண்ணங்களை மட்டும் நாம் நீங்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். பெரும்பாலும் அந்த தீமையான எண்ணங்கள் இருப்பதையும் கூட நாம் கவனிப்பதில்லை. என்ன பாவம் செய்தேனோ என்று கூறக்கூடிய அளவுக்கு நாம் சென்று விடுகின்றோம். நிச்சயமாக பாவங்கள் என்பது என்ன என்பதை நான் அறியும் பொழுது, மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது இங்கு யாருக்கு இரக்கம் ஏற்படவில்லையோ பாவிகள். அந்த இரக்கம் ஏற்படும் பொழுதுதான் எங்கெங்கு நான் தவறு செய்கின்றேன் என்பதை நான் உணர முடியும். அந்த இரக்கம் இல்லாத வரையில் என்னுடைய தவறுகளை நான் உணர முடியாது. எனக்கு நானே கடினமான இருதயத்தை கொண்டதாக ஆகிவிட்டேன். எனக்கே விரோதமாக அந்த இருதயங்கள் கடினமாகிவிட்டன. எனக்கு நானே பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அந்த இருதயங்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கவும் கூடாது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னவே கூடாது, வரக்கூடாது, அந்த எண்ணமே பேசக்கூடாது என்றும் நான் சொல்வேன். உனக்கு கஷ்டம் வந்துட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளும் பேச வேண்டாம் என்று. ஆனால் இருக்குது, எந்த நேரத்தில் நிகழலாம், அது எனக்கு நிகழாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் வாய் மூலமாகவும் வரும், உன் பாவத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய், மற்றவர்களுக்கு நயவஞ்சகம் செய்வதன் காரணமாக, ஏமாற்றுவதன் காரணமாக விலகிக்கொள். அதற்கு அவர்கள் கூறுவது, இதுதானே வாழ்க்கை, இப்படித்தானே வியாபாரங்கள் நிகழ்கின்றன, உண்மையை பேசி வியாபாரம் செய்ய முடியாது தானே. ஆக பொய்யில் வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணும்பொழுது என்னுடைய வாழ்க்கையும் பொய்யாகவே அமைகின்றது. நான் பொலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதாக எண்ணிக்கொண்டு இதிலிருந்து இப்பொழுது நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். என் இறைவனே, நீ என்னை எந்த அமைப்பில் அமைத்தாயோ அந்த அமைப்பில் என்னை வாழவை, எந்த அமைப்பில் படைத்தாயோ அந்த படைப்பில் என்னை வாழவை. அருளோடு வாழவை, பொருள்களோடு வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. பொருள்களில் மிக முக்கியமானது உங்களுடைய பணமும் உங்களுடைய மருந்துகளும். இப்பொழுது உணவு கூட கிடையாது, ஏனென்றால் உணவு என்ற பொருள் விஷம் போன்றது. உங்களுக்கு இந்த நிலைக்கு நாம் ஆளான பிறகும் உணவு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடன் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை நான் மதிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. உணவு வேண்டாம் என்று கூறக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றேன், மருந்துகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றேன். ஆனால் உணவு வேண்டும் என்று இறைவன் கூறுவதை நான் கேட்பதில்லை. அதுதான் வாழ்க்கைக்கு ஆதாயம் என்பதையும் நான் அறிய தவறிடுகின்றேன், நம்பிக்கை கொள்ளவும் தவறிடுகின்றேன். எந்த அளவுக்கு உணவை குறைத்து சாப்பிடுகின்றேனோ அந்த அளவுக்கு நான் வாழ்வேன் என்ற எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக அனைவரும். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விலக வேண்டும். உணர்வை நான் மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய மூச்சுக்காற்று உயிர் மூச்சில் இருக்கக்கூடிய அந்த சுகத்தில் நான் வாழ வேண்டும். அந்த எச்சரிக்கையை நான் பேணிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் எச்சரிக்கையும், அதைத் தொடர்ந்து அழகான நற்செய்தியும். எச்சரிக்கையை நீங்கள் உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள், நற்செய்தியை உங்களுடைய விருப்பமாக கொள்ளுங்கள். இந்த இரண்டும் போதுமானது. கேட்டாலே போதும், அந்த செவியற்கக்கூடிய தன்மை வேண்டும். இப்பொழுது நான் செய்வதற்குரிய தன்மை எனக்கு கவலை, கேடுகள் உண்டு என்ற கவலை, நோய்கள் அதிகமாகும் என்ற கவலை, என் குழந்தைகளுக்கு என்ன நிகழுமோ என்ற கவலை, அவர்களுடைய நாளை எதிர்காலம் என்னவோ என்ற கவலை. இந்த கவலை வேண்டாம், இறைவனை நம்புங்கள் என்ற ஒரு அழகான செய்தி. இறைவனை இப்பொழுது நம்ப தவறுகின்றோம், அந்த வாக்குகளை கேட்கவும் தவறுகின்றோம். ஆனாலும் இது போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றோம். அந்த எண்ணத்திற்கு நிச்சயமாக இறைவன் கொடுக்கக்கூடிய பதில், என்னுடைய உணர்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நான் நீக்குகின்றேன். அதற்கு மாற்றாக பதிலாக அங்கு என்ன அமைக்க வேண்டுமோ அதனை அமைக்கத் தோன்றும் காரணமாக மீண்டும் மீண்டும் அதே எண்ணம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் எச்சரிக்கையாக பின்னர் எதனை அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களுக்கு நிகழும் பொழுது இப்பொழுது தாங்கள் அதை கவனித்துக் கொள்ள முடியும் என்று மனிதர்களுடைய அறிவை நம்பி செல்கின்றார்கள். மனிதர்களோ பொருளின் அடிப்படையில் வாழ்பவர்கள். உங்களுக்கோ இயற்கையின் சூழல்களில் உங்களுடைய தாக்கங்கள் நீங்கள் வாழ்பவர்கள். அந்த சூழல்கள் உங்களை சூழ்ந்திருக்கின்றன, அவற்றை எவரும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாத ஒன்றை நான் நம்புவதும் இல்லை. பொருள்களாக என்னை வந்து அது அடையும் வரையில், அந்த தீமை வந்து அடையும் பொழுது நஷ்டங்கள் ஆகின்றன, அல்லது உடல்நிலையில் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. இந்த இரண்டும் நிகழாத வரையில் நான் அது எனக்காக உருவாகி வருவதை எச்சரிக்கப்பட்ட அந்த நேரத்திலும் பலமுறை எச்சரிக்கப்பட்டும் அதனை நான் உதாசீனப்படுத்தியவனாக, அதெல்லாம் நிகழாது என்று எண்ணியவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த சூழ்நிலையை கவனிக்கின்றேன். இப்பொழுது எவ்வளவு எச்சரிக்கைகள் எனக்காக வந்தன அவ்வளவையும் நான் தவறவிட்டேன். இப்பொழுது வர வேண்டியது வந்துவிட்டது, எதை பயந்து கொண்டிருந்தனோ நிகழ்ந்துவிட்டது. இப்பொழுது என்ன செய்வது? டயபெட்டிஸ் வந்துட வேண்டாம். நான் பல காலங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் நல்லா ஓடுறேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், உணவை குறைச்சிட்டேன், இன்னும் என்னென்ன சொன்னாங்களோ அவ்வளவு செஞ்சிட்ருக்குறேன். டயபெட்டிஸ் வந்தது, இனி என்ன செய்வது? டாக்டர்கிட்ட போன உங்கள் அப்பாவுக்கு இருந்தது, அதனால் வந்தது. அப்போ ஏன் இவ்வளோ காலம் இந்த எக்ஸசைஸ் பண்ண சொன்னீங்க? பதில் கிடையாது. சூனியம் இறுதியாக எனக்காக அறிவிக்கப்படுகின்றது, ஒன்றும் செய்வதற்கில்லை. அப்ப அப்பா என்ன செய்யணும்? அப்பாவை குணப்படுத்துங்க, இருக்காரு வீரோடு குணப்படுத்துங்க. அவருக்கு அப்பாவுக்கு கிடையாது, இவர் குணப்படுத்துங்க சொன்னாங்க, குணப்படுத்த முடியுமா? பொய்யான வாக்குகளையும் பொய்யான வார்த்தைகளையும் ஏமாற்று பேச்சுகளையும் பேசக்கூடிய இந்த மருத்துவ படிப்பு, மருத்துவர்களை குறை சொல்லக்கூடாது, மருத்துவ படிப்பை குறை சொல்கின்றோம். அது எந்த விதமான நன்மையையும் உங்களுக்கு பெற்றுத்தராது என்பதை பல 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 உதாரணங்கள், ஒவ்வொரு நோய்க்கான உதாரணங்களும் அது எதிர்த்து போய் முடியும் என்றால் மனிதன் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். மருத்துவங்களும் மருந்துகளும் அதனை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றன, அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன, வேகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் விலக வேண்டும். மருந்துகள் ஒரு மாயை என்பதையும் மருத்துவங்கள் ஒரு போலி என்பதையும் அறிய வேண்டும். மரபணுக்களில் சிதைந்து விட்டது, மரபணுக்களில் அவர்களுடைய நோய்களுக்கான தன்மைகள் அங்கு குடிகொண்டு விட்டது என்று கூறுகின்றார்கள். நீக்குங்கள், காரணத்தை கூறிவிட்டீர்கள், நீக்குங்கள். நீக்க தெரியாது, பிறகு எதுக்காக காரணம் சொன்னீங்க? நான் உங்கள்கிட்ட வந்தது சுகத்துக்காக வந்தேன், நீங்க காரணம் சொல்றீங்க, இந்த சுகவீனத்துக்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு காரணம் கேட்கறதுக்காக வரல, சுகமாக்குவீர்களா இல்லையா? சுகமாக்க முடியாது. அப்படி என்றால் உங்களுடைய மருத்துவத்தினுடைய நிலைமை என்ன? பூஜ்யம். பூஜ்யம் என்பது சூன்யம். அவ்வளவு படிப்புகளும் சூன்யம். இப்பொழுது நாம் அவர்களை மருத்துவர்கள் என்று கூற வேண்டுமா, சூனியக்காரர்கள் என்று கூற வேண்டுமா? சூனியங்களையும் நம்பினோம், சூனியக்காரர்களையும் நம்பினோம். அவர்கள் செய்வது அவ்வளவு பிளாக் மேஜிக். இவ்வளவு பெரிய கட்டிடங்கள், இவ்வளவு உபகரணங்கள், இவ்வளவு மருந்துகள். அவங்களுடைய ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆடை மட்டும்தான் முழுசாக இருக்குது, ஆடை கிடையாது. வெறும் வெள்ளக்கோட்டை தான் பார்க்க முடியும். பேய்கள் மாதிரி நடமாடிட்டு இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே பயம் வரும். பேச்சும் பயந்தான், செயலும் பயந்தான். எந்த விதமான காரியங்களும் அங்கு நமக்கு நன்மையாக நிறைவேறாது. இந்த சூனியங்களையும் பேய்களையும் பின்பற்றி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கூறுகின்றோமே, இதை விட கேடு என்ன இருக்க முடியும்? இறுதியாக அவர்கள் கைவிட்டு நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். இப்பொழுது நாம் இறைவனே என்று திரும்புகின்றோம். அந்த இறைவனே என்று நாம் திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் உணர்வும் இல்லை, எந்த செய்தியும் அங்கு கிடையாது. இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு விட்டன. இதுவரையில் நல்ல செய்தியும் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இப்பொழுது கெட்ட செய்தி வந்துவிட்டது. நல்ல செய்திகள் இல்லை, நம்பிக்கை கொள்ள வழியில்லை. நாம் நம்பிக்கையற்றவர்களாக ஆகி எந்த நோய்க்காக டாக்டரும் சென்றோமோ அந்த நோயினால் இறந்தார்கள் என்று டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு அடக்கம் பண்ணுறது. டெத் சர்டிஃபிகேட் அப்படி தானே, இந்த நோயால் இறந்தால் தானே. நேச்சுரலாக இயற்கையாக வீடுகளில் மரணம் அடைந்தது, அந்த மரணம்லாம் குறைவு தான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து என்ன காரணமாக செத்தார்? இறக்கத்துக்கு காரணமாக வேணும். மனுஷனாக பிறந்து இறக்க வேண்டியது தானே, அதுக்கான காரணம் தேவைப்படுது. இந்த நோயால் இறந்தார்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். எப்போ இறந்தாலும் யாருக்கு இருந்தாலும் ஹார்ட் நிற்க தானே செய்யும். அதுனா ஹார்ட் அட்டாக்ல இறந்தார், அதுக்கான காரணம் என்ன? இது என்ன இருக்குது, ஹார்ட் அட்டாக்ல இறந்தார், அதனால என்ன? இறக்கும்போது ஹார்ட் நிற்க தான் செய்யும். யாருமே பார்ப்பாங்க, பல்ஸ் இல்லை இறந்து போய்ட்டா சொல்லுவாங்க. அது என்ன பேர் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டு தான் சொன்னேன் என்ன? அதுக்கும் நான் காரணம் சொல்லுவேன், எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு இவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் அடக்கணும். நியாயமாக இறப்பு இறப்பு வராது, யாருக்கு வராதோ அந்த நியாயமான இறப்பு இறந்தால் சொன்னால் சந்தேகத்தோடு பார்க்கறது. டாக்டர் கைகளை மாட்டிட்டு கொடையொன்று செத்தார்னு சொன்னால் கரெக்ட், இப்படி தான் சாகணும். நாமளும் சொல்லுவோம், டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணார், கடவுள் கொலை பண்ணிட்டார், அவ்வளோதான். இங்கு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துர்ச்சகனம் ஆரம்பமாகின்றது. நாம் இன்று நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றோம். இப்பொழுது இந்த நிமிடம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு தேடுகின்றோம். அவன்தான் உங்களுடைய பாவங்களுக்காக உங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான். அத்தியாயம் 11:3. என் இறைவனிடம் நான் என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி திரும்புகின்றேன், பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். எந்த குற்றத்திற்காக நான் இப்பொழுது இந்த நிலை அடைந்திருக்கின்றேன் என்ற அந்த பாவத்திற்கு தேடுகின்றேன் மன்னிப்பையும் நாடி. உங்களுடைய இறைவனிடம் திரும்புங்கள், என்னுடைய பாவங்களை எனக்கு அறிவிப்பாக இறைவனே. இப்பொழுது இவ்வளவு நேரம் பேசியதும் இறைவன் அறிவித்தது தான். உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பேச்சுக்களை எண்ணமாக உயிரோட்டமாக நான் நடிக்கும் பொழுது நீங்கள் கவனிக்கவில்லை. உங்களுடைய கவலைக்கான சூழ்நிலைகளை நான் அறிவித்தேன். இந்த கவலைகள் வேண்டாம், சுகமான மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வேண்டும் என்றதையும் சேர்த்து நற்செய்தியாகவும் அறிவித்தேன். நீங்கள் இரண்டையுமே கவனிக்கவில்லை. உங்களை நெருக்கடித்துக் கொண்டு வரும்பொழுது, அந்த சூழ்நிலை வரும்பொழுது, இப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்கள் எனக்கு துன்பங்கள் இழந்து விடும் என்று நம்பும் பொழுது அந்த துன்பங்கள் வேண்டாம் என்று நீங்கள் ஆசை கொள்கின்றீர்கள். அதனை என்னிடம் நீங்கள் ஒப்படைக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றீர்கள். அந்த துயரம் என்னை தாக்காதவாறு நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மனிதர்களுடைய அறிவை கொண்டு, நிச்சயமாக மனிதர்கள் தங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று, அருவமாக நிகழக்கூடிய நிகழ்வுகள், என்னை சுற்றி நிகழக்கூடிய கெட்ட சக்திகள் என்னை சூழ்ந்து வருகின்றது. இதை பற்றி மனிதர்கள் அறிவதற்கு வழியில்லை. அவர்களுடைய புறப்பார்வையினுடைய அறிவுகளை அறிவிக்கொண்டு, புத்தகங்களின் அறிவை கொண்டு, கல்வியின் அறிவை கொண்டு ஒரு காலம் அவர்களால் அறிய முடியாது. அறிவிப்பு வந்துவிட்டது. எண்ணத்தின் அடிப்படையில் அறிவை கொண்டு நான் அதனை அடக்க முடியாது, ஒரு காலம் எட்ட முடியாது. அறிவை கொண்டு பார்க்க முடியாத காரணமாக இது நிகழாது என்ற அந்த அடிப்படையை கொண்டு ஒரு மெத்தனமாக வாழ ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் இன்னும் கடினமாகின்றன. என்னை சுற்றிலும் அந்த நிலையிலும் என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள் என்று நீங்கள் கேளுங்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உன்னை தவிர கதி இல்லை என்பதன் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்ப வேண்டும் என்று உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வேறு வழி இல்லை, உங்களுக்கு எல்லாம் பார்த்தாகிவிட்டது, சூழ்நிலைகள் நெருக்கடித்துக் கொண்டு வருகின்றன, எந்த நிலையிலும் நான் பிடிபடலாம் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இப்பொழுது உள்ளம் அடித்துக் கொண்டிருக்கிறது, பலப்பட என்று அடித்துக் கொண்டிருக்கின்றது, உங்களை நெஞ்சம் அடிக்கின்றது வேகமாக பயத்தின் காரணமாக. இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான், அமைதி அடையுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கான சூழ்நிலைகளை மாற்றுபோன் நான் தான், உங்களுக்கான உயிரோட்டம் உள்ள சூழ்நிலை அமைப்போன் நான் தான், கெட்ட சக்திகளை நீக்கி நன்மையை உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களை சுற்றிலும் அமைப்போன் நான் தான். அந்த உயிர் முயற்சியில் உங்களுடைய மனம் அமைதியடையும். இப்பொழுது கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன, நீங்கள் நன்மை விரும்பவில்லை என்றும் திரும்புங்கள், உங்களுக்கான தீமையான அந்த சூழல்கள் மாற்றப்பட்டுவிடும், இங்கு எந்த கெட்ட சக்தியும் உங்களை தீண்ட முடியாது, இப்பொழுது மனம் அமைதியடையும். அந்த மனம் அமைதியடையக்கூடிய சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெரும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நான் ஒரு பெரும் துயரமான நிகழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த துயரத்திலும் சிறிய அமைதி வந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கவலையின் உச்சகட்டத்தில் நான் அழுது விடுவேன், அதன் பிறகு ஒரு அமைதி ஏற்படும், இனம் புரியாத அமைதி ஏற்படும், எப்படி ஏற்பட்டது என்பதை கவனியுங்கள். அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிப்பீர்களானால் நல்ல சூழ்நிலைகளை சூழ்ந்து கொண்டது, நீங்கள் அழுததன் காரணமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டன, இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள், அமைதியாக இருக்கும் பொழுது இந்த அமைதி நிலைக்கட்டும். துன்பத்தின் காரணமாக நீங்கள் உடன வேண்டிய அவசியம் இல்லை, படைப்பவன் நான் தான், மீண்டும் உங்களை துவக்குபவன் நான் தான். நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், இந்த அமைதி உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உங்களுக்கு புதிதாக படைத்திருக்கின்றது, அந்த அமைதிக்குரிய சூழ்நிலை உங்களுக்கு சுற்றிலும் இருக்கின்றது, அந்த சூழ்நிலையின் அமைதி இல்லாமல் அந்த அமைதி அங்கு இருக்காது. படைப்பாளனே என்று திரும்புங்கள், எனக்காக உயிரோட்டத்தை என்னை சுற்றிலும் அமைத்திருப்போன், கேடயமாக அமைத்திருப்போன் இறைவன் தான், அந்த அமைதியை நீங்கள் உங்களுடைய படைப்பாளன் புதிய வாழ்க்கையை உங்களுக்காக அமைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். சூழ்நிலைகள் மாறாமல் இங்கு அமைதி ஏற்படாது. இறைவன் யார் என்பதை தெரிய வேண்டும், உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், அமைதி மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது அதிகமாக பாவத்துக்கு மன்னிப்பு தேடுங்கள், அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்பது பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. தன்னுடைய அருளுக்கு உங்களை சொந்தமாக்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக அந்த அமைதி, பெரும் துன்பத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிறிய அமைதி வருகின்றது, அல்லது அந்த துன்பத்தில் நான் அழுத பின்னர் அந்த அமைதி ஏற்படுகின்றது. உங்களுடைய பனிஷ்மெண்ட் ஓவர், இரண்டு வாக்கு அமைதி ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த அமைதி இழக்க வேண்டும் என்று விரும்புங்கள். மிகப்பெரும் கருமையால் கருணையாளன் இறைவன், அத்தியாயம் 3:74, உங்கள் மீது தன் அருளை கொண்டு சொந்தமாக்கிக் கொள்கின்றான், தன் அருளை கொண்டு தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றான். அருளை யார் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவர்கள் பொருள் அடிப்படையில் எல்லாம் நிகழ்ந்த பிறகு துன்பப்படுபவர்கள், அறிவில்லாதவர்கள். அருளின் அடிப்படையிலேயே நமக்கு வருவதற்கு முன்பாக நமக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதை யார் உண்டுகின்றார்களோ அந்த நேரத்திலேயே நிறைவேறது வேண்டாம் என்று. மனம் துன்பம் அடைகின்றது, உடலும் துன்பப்படுகின்றது, இந்த இரண்டில் மனவேதனை அதிகம் என்று தெரியும். இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, உடல் வேதனை காட்டிலும் மனதிற்குரிய துன்பத்தினுடைய வேதனை அதிகம் என்பது தெரியும். அப்படியானால் மனதில் முதலில் அடிபட்ட பிறகு, இந்த துன்பம் வந்த பிறகு, என் உடல் வேதனை இல்லாமல் இருப்பதன் காரணமாக இந்த துன்பத்தை உதாசீனப்படுத்துவது எந்த அளவுக்கு அது நம்முடைய அறிவின் கேடு என்பதை கவனிக்க வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய துன்பம் சாதாரண துன்பம் அல்ல, உடலின் வேதனை காட்டிலும் பன்மடங்கு அது அதிகமானது, தாங்க முடியாது. அந்த வேதனை உங்களை தொடுவதற்கு முன்பாகவே தொட்ட பின்பும் இறைவனுடைய நற்செய்திகள் நிரப்பமாக வந்து கொண்டிருக்கின்றன, கவலை வேண்டாம் என்று. ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று பதிலளியுங்கள். இப்பொழுது நீங்கள் இறைவனுக்கு பதிலளிக்கின்றீர்கள், உங்களுடைய இறைவன் உங்களுடைய நெஞ்சத்தோடு தன்னுடைய வாக்குகளை அமைத்திருக்கின்றான் ஆசீர்வாதமாக. எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை நாம் இருந்தாலும் சரி, கவலை வேண்டாம், பயம் வேண்டாம் என்ற அந்த நற்செய்தி உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நற்செய்தியின் மீது நீங்கள் நினைத்திருங்கள். தன் அருளை கொண்டு சொந்தமாக்கிக் கொள்கின்றான், அந்த அருள் அமைதி, அமைதியை கொடுத்து சொந்தமாக்கிக் கொண்டான். இனி நீங்கள் என்னை விட்டு உங்களுக்கு நீங்களே போதுமானவர்கள் என்றும், உங்களுக்கு உங்களுடைய மனிதர்கள் பாதுகாவலர்கள் என்றும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எந்த மனிதர்களை பாதுகாப்பார்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு 1000 துயரங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு எண்ண முடியாத கஷ்டங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு நோய்களும் என்னென்ன நோய்கள் இருக்கின்றன அவ்வளவும் அந்த மருத்துவர்களுக்கு உண்டு. எப்படி நீங்கள் அவர்களை உங்களுடைய பாதுகாவலர்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? எப்படி துயரமான அந்த சம்பவத்தில் நான் இன்று என் மனநிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றேன், நாளைக்கு அது எந்த ரூபங்களில் அது எனக்காக உருவாகிறது என்று தெரியாது. எனக்குள் உருவாகுமா, எனக்கு வெளியில் என்னுடைய கேடுகளாக உருவாகுமா, என்னுடைய மனிதர்கள் எனக்கு விரோதமாக இருக்கின்றார்களே அவர்கள் மூலமாக எனக்கு ஏற்படுமா, அல்லது நானே எனக்கு விரோதியாக இருக்கின்றனே எனக்கு நானே தீமை செய்து கொள்ளக்கூடிய நற்பயனா என்று எனக்கு தெரியாது. பெருமையை கைவிட வேண்டும். இப்பொழுது எந்த நேரத்திலும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாக நான் பெரியவன் என்ற அந்த எண்ணத்தையும் மற்றவர்கள் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற அந்த பொறாமை குணத்தையும் விட்டுவிடும் பொழுது இறைவன் தன் அருளுக்கு உங்களை சொந்தமாக்கிக் கொள்கின்றான். அவன்தான் பெரியவன் என்று அந்த அடையாளம் அங்கு இருக்கின்றது. நான் பணிவடையும் பொழுது அவன் மிகப்பெரியவன் என்பது உண்மையானால் நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக நானும் பெரியவன் தான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது நரக நெருப்பு நமக்காக சித்தப்படுத்தப்படுகின்றது. பெருமையை கொண்டு வாழும்பொழுது நானும் கடவுளுக்கு இணையானவன் தான் என்ற அந்த ஒரு படிப்படியை நாம் அதில் கொண்டு விட்டோம். இனி எனக்கு துன்பங்களை தேவையில் கிடையாது. ஒவ்வொரு துன்பமும் ஆரம்பத்திலிருந்து உருவாகி அதிகமாகி அந்த துன்பத்தோடு பல துன்பங்கள் சேர்ந்து நோயாளிகளாக மரணமடையக்கூடியவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இவர்கள் அனைவரும் பெருமை கொண்டவர்கள். நான் என்ற பெருமையை கொண்டிருப்பவர்கள். நீ ஒருவன் தான் என்று தெரிந்த பின்னரும், அவனைத் தவிர கதி இல்லை என்று தெரிந்த பின்னரும், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று தெரிந்த பின்னரும் நானும் தான் என்று பெருமை கொள்ளும் பொழுது அவர்கள் நரக நெருப்புக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அத்தியாயம் 21:29. இறைவனைத் தவிர தன்னையும் யார் பெருமை கொண்டவர்களாக நானும் இறைவன் தான் என்று அந்த எண்ணத்தோடு பெருமை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தின் அந்த பாதை தான் இதற்கு விரிவாக்கப்படுகிறது, விசாலமாக்கப்படுகின்றது. அதில் அவர்கள் தடையின்றி நுழைவார்கள். வேறு விதி வேறு வழி அவர்களுக்கு இல்லை என்று ஆகிவிடும். இறைவனுடைய நற்செய்திகளை கேட்க முடியாதவாறு உள்ளத்தின் மீது தடை ஏற்படுத்தப்பட்டுவிடும். அந்த உள்ளம் நற்செய்திகள் கிடைக்காது. அவர்கள் சுற்றிய சூழ்நிலைகளும் நற்செய்திகள் இல்லை, அவர்களுக்கு கேடுதான் என்று அவர்கள் கூறுவார்கள். நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதுதான் அவர்களுடைய முடிவான நேரம். இந்த நம்பிக்கை இழந்த பிறகு எத்தனை காலம் வாழ்வார்கள் என்பது தெரியாது. மரண வேதனையில் அஞ்சிக் கொள்வார்கள். அவர்கள் இனி கதறுவதும் அமைதியாக இருப்பதும் சமமையாகும். மன்னிப்பு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் சமமையாகும். அவர்களிடம் நம்பிக்கை தவறிவிட்டன. சூழ்நிலைகளில் எந்த நற்செய்தியும் இல்லை. இதுதான் காரணம். என் சூழ்நிலையை மாற்றக்கூடியவன் என் இறைவன் தான். நான் சூழ்நிலையை மாற்றுபவன் இல்லை. என்னை சுற்றியுள்ள கெட்ட சொல்லி நீக்குபவன் இறைவன் தான். என்னுடைய சுவாசத்தில் உயிரோட்டம் இல்லை, நற்செய்திகள் இல்லை நம்புவதற்கு யாராவது ஒருத்தர் நல்ல செய்தி சொல்வாங்களான்னு நான் கேட்போமா இல்லையா? அது ஏற்கனவே இருந்தது, நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள். இப்பொழுது அது இல்லாமல் ஆகிவிட்டது. பெருமையின் காரணமாக மனிதர்கள் காப்பாற்றுவார்கள் என்று இறைவனுக்கு பதிலாக நீங்கள் மனிதர்களை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். அங்கு அவர்கள் உங்களுடைய நோய்களால் அவர்களுடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் துன்பப்படுவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அங்கு வரக்கூடிய மனிதர்களை கேட்டால் அவ்வளவு பேரும் வாழ்நாள் முழுமைக்கும் மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மாத்திரை மருந்துகளில், வாழ்நாள் முழுமைக்கும் இதுதான். என்னுடைய குடும்பத்திற்கும் வரும் என்று கூறிவிட்டார்கள். இதற்கு பின்னரும் இப்பொழுதும் நற்செய்திகள் குடும்பத்திற்கும் வர வேண்டாம் உங்களுக்கும் வர வேண்டாம் என்று இருக்கின்றது. ஆனால் நம்புவதற்கு வழியில்லை. இறைவனுடைய செய்தியை அறிவிக்கூடிய அந்த உள்ளம் தடைபடுகின்றது, மூடப்பட்டு விடுகின்றது. இனி உங்களுக்கும் இறைவனுக்கிடையே ஒரு திரை இருக்கின்றது. நன்மையை நீங்கள் பார்க்க முடியாது. கேடுகளை மட்டும் உங்களுடைய பிரதிபலர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் யார்? கடவுள். உங்களுடைய துன்பத்தை பாருங்கள், உங்களுடைய கடவுள் துன்பத்தை கொடுக்கிறது தான். உங்களுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கே வரும். சூழ்நிலை மாறிவிட்டன. நான் தான் என்னுடைய சூழ்நிலைகள். எங்கு சென்றாலும் எந்த திசையில் சென்றாலும் மரணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும். நான் அதை வெற்றி விலக போன இல்லை. அந்த கவலையிலிருந்தும் நான் விடுபடுவோனும் இல்லை. அந்த துன்பத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வோனும் இல்லை. உள்ளட்சம் கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவனுடைய வாக்குகளில் நான் வாழ வேண்டும். என் இறைவனை கற்பித்தார்கள் உருவங்களாக. அந்த உருவங்களை பள்ளிவாசல்களிலும் சர்ச்சைகளிலும் கோயில்களிலும் வைத்தார்கள். அங்கு சென்று நான் வழிபட வேண்டும் என்று. ஆனால் வாக்குகளுக்கு உருவம் கிடையாது, ஆசீர்வாதத்திற்கு உருவம் கிடையாது. அந்த நல்லாசீர்வாதம் என்னுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நான் தங்குகின்றேன் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு. இனி நான் பள்ளிவாசல்களுக்கு செல்ல முடியாது, செல்லக்கூடாது. செல்வதில் எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. பூசாரிகளால் கற்பிக்கப்பட்ட எந்த ஒன்றையும் நான் அங்கு தேட முடியாது. என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அருளை நான் நாடுகின்றேன். அருளை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இறைவனுடைய வாக்குகள், அங்கு இல்லாத ஒன்று கிடையாது. மசூதிகள் இருக்கின்றார்கள், கோயில்கள் இருக்கின்றார்கள், கடவுள்கள் நிச்சயமாக அங்கு மயான அமைதியத்தால் எதுவும் கிடையாது. இங்கு சத்தியத்தின் பால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாந்தமும் சமாதானமும் இந்த வாழ்க்கை வேண்டும். உள்ளம் பெறும் கோயில் என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். அந்த உள்ளத்திற்கு நிகரான ஒரு கோயில் அவ்வளவும் மாயைகள் என்பதையும் அதையொட்டி விலக வேண்டும். நான் மாயைகளில் சிக்கிக்கொண்டு துன்பத்தில் ஆளாகி பின்னர் எனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து இன்று வரை வாழ்ந்தது போல் இனியும் நாமும் நம்முடைய சந்தைகளோ வாழக்கூடாது, வாழ முடியாது என்ற அந்த சத்தியத்தில் நாம் இன்று அமைகின்றோம். அத்தியாயம் 11:3, நீங்கள் உங்களை இறைவன் பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது எந்த துன்பமும் வேண்டாம் என்று கேட்க வேண்டாம், எல்லா நன்மைகளிலும் வாழ வேண்டும் என்று கேளுங்கள். அனைத்து நன்மைகளிலும் வாழ வேண்டும் என்று கேளுங்கள். இன்னொரு பகுதி நாம் மறந்துவிட்டு உண்மையின் பக்கம் இப்பொழுது திரும்புகின்றோம். என்னுடைய துன்பங்களும் அதிலே நீங்கிவிடுகின்றது. நன்மைகள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது துன்பங்கள் வேண்டாம் என்று கேட்பதை நிறுத்திக்கொண்டு நன்மைகள் வேண்டும் என்று கேளுங்கள். பணிவு வேண்டும் கேளுங்கள், எனக்கு பெருமை கூடாது என்று கேளுங்கள். கனிவு வேண்டும் என்று கேளுங்கள், இரக்க குணம் வேண்டும் என்று கேளுங்கள். அவ்வளவும் இறை குணங்கள். உங்கள் மீது எந்த விதமான ஒரு துரும்பின் அளவு கூட உங்களுடைய தேவைகளில் குறை ஏற்படாது. நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகின்றீர்களோ, உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பி நன்மையை விரும்புகின்றீர்களோ, அந்த அளவுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை இங்கு நீங்கள் வாடுங்கள். உங்களுக்காக நிச்சயமாக இறைவன் அதிகமாகவே தண்ணீர் புகட்டுவான். நீரில் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, பஞ்சத்தில் இல்லை. அந்த நீரில் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய விளைபொருள்கள், உங்களுடைய உணவுப் பொருட்கள். அந்த நீரின் மீது அமைந்திருக்கிறது உங்களுடைய மனதின் குளிர்ச்சியும் உடலின் குளிர்ச்சியும் சூழ்நிலையின் குளிர்ச்சியும். நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புங்கள். இந்த அருளை யார் வைத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இன்னும் அருளை அதிகரிக்கின்றான். அத்தியாயம் 11:3, அருளுடைய ஒவ்வொருவருக்கும் அருள் அதிகரிக்கின்றான். இறைவனுடைய நற்குணங்களில் நீங்கள் வாழுங்கள். அவனுடைய குணங்களை நீங்கள் கேளுங்கள், இரக்கத்தை கேளுங்கள், மன்னிப்பை கேளுங்கள். மன்னிப்பை அவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான், பிறரை மன்னித்து பழகுங்கள். உயர்வை கேளுங்கள், உங்கள் முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் பொறாமின் காரணமாக அவன் கீழிறங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இன்னும் மேன்மையான வாழ்க்கையை கேளுங்கள். யாருக்கு இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கின்றனோ அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள், அவர்கள் இன்னும் உயர வேண்டி. இது உங்களுக்கு முதலாக அந்த நன்மைகள் பாகம்படும் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர வேண்டும். அறியாத சூழ்நிலைகளில் உங்களுடைய பெருமை பொறாமையின் காரணமாக எப்பொழுது கேடுகள் ஏற்பட்டதோ, இதே மாதிரியே அறியாத நன்மைகளில் நான் மற்றவர்களுக்கான நன்மை நாடும்பொழுது என்னை அறியாமல் என்னுடைய வாழ்க்கை உயர இருக்கின்றது. நீங்கள் அறிந்து வைத்திருக்கூடிய பாதைகளில் இல்லை. இதை நம்பும் பொழுது நன்மையும் நம்புங்கள், தானாக அது மலரும். உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விலகுவது மட்டுமல்ல, இன்னும் நன்மைகளில் நீங்கள் அதிகமாவீர்கள். நன்மைகளில் அதிகமாகி கொண்டிருக்கும் பொழுது ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே என்ற அந்த எண்ணம் வராது. அதற்கு பதிலாக சுகமான வாழ்க்கையில் அவனுடைய படைப்பில் புதிய புதிய அந்த அனுபவங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்க்கை போர் அடிக்காது. பொழுதுபோக்குகள் என்ற கெட்ட வழிமுறைகள் நமக்கு தேவைப்படாது. அசுத்தமானவை அசிங்கம் என்று தூர வீசியிடக்கூடிய அந்த கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் நம்மை விட்டு நீங்கும். எப்பொழுது பொழுதுபோக்கும் கேளிக்கையும் விளையாட்டும் வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ தவறான பாதையில் இருக்கின்றோம். எண்ணங்களில் தவறாக இருக்கின்றன. பிறரை பற்றிய பொறாமை இருக்கின்றது, தன்னை பற்றிய பெருமை இருக்கின்றது. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பொழுதுபோக்குகளில் ஈடுபடும் பொழுது, விளையாட்டு குணங்களில் ஈடுபடும் பொழுது, அந்த பொழுதுபோக்கு தேவையில்லை என்றாகும் பொழுது நீங்கள் மேன்மையான வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் இருக்கும் பொழுது அந்த அனுபவங்களுக்கு இந்த கேளிக்கையும் நான் கற்பனையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கதைகளையும் என்னுடைய பொழுதுபோக்களை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு நான் விலகுகின்றேன். என்னை அறியாமலேயே சி என்றாகிவிடும். ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை மேன்மையானது. ஒரு மலரை பார்க்குறோம், எப்படி ஒரு நாளைக்கு ஒன்று மலர்ந்துள்ளதும் புதுசாக இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மலர்ந்து கொண்டிருக்கும். புதிய புதிய பூக்கள் உருவாகி கொண்டிருப்பதை போன்று புதிய புதிய வாழ்க்கையில் புதிய புதிய அம்சங்கள் உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. ஒன்று தவறும் பொழுது மற்ற பல புதிய தோற்றங்கள் எனக்காக என்னுடைய வாழ்க்கையில் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே தவறுகளை பற்றி நான் பயப்பட மாட்டேன், தவறிவிட்டேன் என்று கவலைப்பட மாட்டேன். புதிய அனுபவங்களில் இன்னும் அழகான வாழ்க்கைக்காக இதையும் நீங்கட்டும், இதோட அழகான வாழ்க்கை வேண்டும் என்று நான் சென்று கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்று நமக்கு இறைவன் அமைத்திருக்கின்றான், அனுமதித்திருக்கின்றான். அருளோடு வாழுங்கள், அருளோடு அருள் பெருக வேண்டும். அருளுடைய ஒவ்வொருக்கும் இறைவன் அந்த அருளை அதிகரிக்கின்றான். அத்தியாயம் 11:3, அத்தியாயம் 3:74, அருளுடைய ஒவ்வொருவரையும் தனக்கு சொந்தமாக்கப்படுகின்றான். தன்னுடைய குணங்களுக்கு அந்த வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக அமைய வேண்டும். அவனுடைய அவர்களுக்கு சொந்தமானவர்களாக மற்றவர்களுக்காக நன்மையை தேடுங்கள், மற்றவர்களுக்காக பாவனை தேடுங்கள், பெருமை கொண்டு வாழக்கூடிய மக்களுக்காக பாவனை தேடுங்கள். அவ்வளவு உங்களுக்கு நன்மைகளாக வந்து விடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கேடுகள் எப்படி உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் வந்து அடைந்ததோ, அதே போன்றே நன்மைகளும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பால் தானே உங்களுக்காக உருவாகக்கூடியது. நம்பி ஆக வேண்டும், நம்புங்கள். கெட்டதை நம்புகிற அளவுக்கு நன்மையை நம்பியது கிடையாது. உங்களுடைய உள்ளங்களில் கேடுகள் வேண்டாம் என்று விரும்புங்கள், நன்மைகள் வேண்டும் என்று விரும்புங்கள். நன்மைகள் வேண்டும் என்று விரும்பவில்லை, கேள்வி வேண்டாம் என்று மட்டும் விரும்பிக் கொண்டிருக்கின்ற நோய்கள் நீங்க வேண்டும் என்று இல்லை, நோய்கள் நீங்கி நன்மைகள் பெருக வேண்டும் என்று விரும்புங்கள். இது பிரார்த்தனை. குணங்கள், இறை குணங்களில் வாழ வேண்டும், உண்டை அருளோடு வாழ வேண்டும், உண்டை குணங்களோடு வாழ வேண்டும். இதற்கு நிகரான ஒரு பிரார்த்தனை கிடையாது. இதை கொடுக்காமல் எதையும் தரப்படுவதில்லை. அந்த நன்மைகளில் இன்று முதலாக எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயமாக இறைவன் நம்புறவன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டான்.